நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திசையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்ல மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசிநந்தி தேவர், நற்றாள் காசிநந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதி சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருபசமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு விடை காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று மூன்று கேள்விகளுக்கு விடை காண இருக்கின்றோம். அதில் முதலாவது கேள்வி ஒரு கிரியா யோகா குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றது. அவர்களுடைய கேள்வி என்னவென்றால், அந்த குடும்ப தலைவர் அந்த கேள்வியை தொடுத்திருக்கின்றார். அவருக்கு இரண்டு பிள்ளைகள், அவர்களும் கிரியா யோகத்தில் இள வயதில் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்போது ரெண்டு பிள்ளைகளும் திருமணமாகி பெண் பிள்ளை தங்களுடன் வீட்டில் இருப்பதாகவும், திருமணமாகி ஆண் பிள்ளை தங்களை விட்டு வெளியே சென்று வேறொரு குடித்தனத்தில் இருக்கின்றார் என்றும், ஆனால் இந்த ரெண்டு பிள்ளைகளை நான் கவனிக்கும் போது எங்களுடன் இருந்து வசித்து வரும் மகள் குடும்பத்தில் பல சச்சரவுகள் வந்து கொண்டிருக்கின்றது ஐயா. வீட்டில் அவர்கள் குடும்பத்தை பிரிக்கும் அளவுக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஏதும் தவறு செய்கின்றோமோ தெரியவில்லை. அதை எப்படி நிறுத்தலாம், அதை பற்றி நான் உங்களுடன் கதைக்க இருக்கின்றேன். ஆனால் இன்றைய சத்சங்கத்தில் அதை ஒரு கேள்வியாக போடுகின்றேன். அதை எப்படி நாங்கள் நிறுத்தலாம், அந்த குடும்ப பிரிவினையை மகளுடையது, ஏனென்றால் மகன் நன்றாக வாழ்கின்றார் வழியில் இருந்து என்பது இந்த தாய் தகப்பனின் கேள்வி. தாய் தகப்பனாக இருக்கின்றார்கள். இது குடும்பத்திற்குரிய கேள்வி, இருப்பினும் கிரியா யோகா சாதக குடும்பத்தில் இருப்பதால் நாங்கள் இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்ப்போம். முதலாவதாக, இந்த கிரியா யோகத்தில் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒன்று தெரியும் நன்றாக, எல்லா செயலும் இறைவனால் தான் நடத்தப்படுகின்றது. அதை கேள்வி ஞானத்திலாவது அவர்கள் கேட்டிருப்பார்கள், கேட்டிருக்க வேண்டும். இந்த அன்பரும் கேட்டு கொண்டிருக்கின்றார். இங்கு என்ன தவறு என்றது எனக்கு தெரியவில்லை. இந்த கேள்வியைத்தான் அனுப்பியிருக்கின்றார். இப்போது அங்கு நடைபெறும் குடும்பத்தில் நடைபெறும் என்ன பிரச்சனை என்பது விளக்கமாக இந்த கேள்வியில் தரப்படவில்லை. ஆக அவர் தந்த விடயம், தன்னுடன் தனக்கு ரெண்டு பிள்ளைகள், மகள் திருமணமாகி தங்களுடன் இருந்து வாழ்கின்றார், மகன் வழியில் இருந்து வாழ்கின்றார். ஆனால் தன்னுடன் இருந்து வாழும் மகளுக்கு இப்போது குடும்பத்தில் சச்சரவு, அந்த சச்சரவு நிமித்தமாக அவர்கள் பிரியும் அளவுக்கு இருக்கின்றார்கள். அதை என்ன மாதிரி, இது ஏன் நடந்தது, அதை என்ன மாதிரி நிவர்த்தி செய்யலாம் என்று என்னுடன் பேச இருப்பதாக இந்த அன்பர் கேள்வி போட்டிருக்கின்றார். இதை நாங்கள் கிரியா யோகத்தில் இதை பார்க்க வேண்டுமென்றால் அல்லது உலகியலில் பார்க்க வேண்டுமென்றால், முதலாவதாக நாங்கள் பெற்றோர்களாக இருக்கும் நாங்கள், இந்த அன்பர் அவருடைய மனைவி, இன்றைய உலகத்தில் வாழும் பிள்ளைகளும் எங்களுடைய வாழ்க்கை காலத்தில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒன்றாக இருக்காது என்பதை முதல் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்த முறைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இப்போது வாழும் பிள்ளைகளின் காலங்கள் வித்தியாசம். இந்த அன்பர் சொன்னதின்படி தன்னுடைய மகனும் மருமகளும் வெளியால் சீவிக்கின்றார்கள், தங்களுடைய வீட்டில் இல்லை. ஆனால் அவர்களுடைய குடும்பத்தில் அமைதி நிகழ்கின்றது. ஏன் என்னுடைய மகளின் குடும்பத்தில் அந்த அமைதி இல்லை என்பதுதான் இவருடைய கேள்வியாக போட்டிருக்கின்றார். அதற்கு காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் ஊகிக்கின்றேன் என்றால், எங்களுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதே முறையில் வாழும்படி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்போமாக இருந்தால் அது எல்லாவற்றிலும் பொருந்தாது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கட்டுக்கோப்பாக வாழ்ந்த காலம் ஒன்று, எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த காலம் உண்டு. எங்களுடைய காலமும் எங்களுடைய பெற்றோர்கள் காலத்திற்கு இந்த உலகியல் நடைமுறைகள், இந்த உலகியலின் வேகம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய காலத்திற்கும் எங்களுடைய காலத்திற்கும் இடையில் இருக்கும் கேப் என்று சொல்லுவோம், இடைவெளி மிகவும் பெரியது. ஏனென்றால் விஞ்ஞானம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, எங்களுடைய அஞ்ஞானம் குறைந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் தற்போதைய நிலை. ஆகவே எங்களுடன் பிள்ளைகள் திருமணத்திற்கு பின் ஒரு ஒரு ஒன்றாக இருக்கும்போது நாங்கள் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை வாழவிட வேண்டும். நாங்கள் வாழ்ந்த மாதிரித்தான் நீங்கள் வாழ வேண்டும். கணவர் சொன்னால் மனைவி தட்டக்கூடாது. அதே நேரம் கணவர் என்றால்தான் குடும்பத் தலைவன், அவர்தான் எல்லாவற்றையும் முடிவெடுப்பார் என்ற முறையிலெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொன்னால் என்ன நடக்கும்? அந்த பிளவு வந்துவிடும். இந்த காலத்து பிள்ளைகள் பாடசாலையில் படிப்பதும் பல்கலைக்கழகத்தில் படிப்பதும் ஈக்குவல் ஷேர் என்று படிக்கின்றார்கள். ஆணும் பெண்ணும் உண்டு. அந்த காலத்தில் குடும்ப தலைவிகள் வீட்டில் இருந்த வண்ணம் வீட்டு தேவைகளை பார்த்து கொண்டிருக்க குடும்பத் தலைவன் போய் உழைத்து கொண்டு வருவான். அதுதான் அந்த காலம், எங்களுடைய பெற்றோர்களுடைய காலம், எங்களுடைய வாழ்க்கை காலம். எங்களுடைய வாழ்க்கை காலத்தில் அது சிறிது சிறிதாக மாறிவிட்டது. இருவரும் உழைக்கின்றோம். ஆனால் இப்போது முழுமையாக மாறிவிட்டது. எந்த இளம் சமுதாயத்தினர் வீட்டை எடுத்தீர்கள் என்றாலும் எந்த வேலை செய்தாலும் பரவாயில்லை, கணவனும் வேலைக்கு போகின்றார், மனைவியும் வேலைக்கு போகின்றாள். ஆகவே அந்த வேறுபாடு இல்லை. ஆகவே நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டு நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ அதேபடி எங்களுடைய பிள்ளைகள் திருமணத்தின் பின் எங்களோடு இருக்கும்போது வாழ வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் நிச்சயமாக பிரிவினை உண்டு. ஆகவேதான் பாபாஜி என்ன சொன்னார், குடும்பமாக இருந்து இந்த கிரியா யோகத்தை செய்ய சொன்னார். அதற்குரிய காரணம் என்ன? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தான் இந்த உலகியலின் வேகத்தில் நாங்கள் வாழ்க்கையை தவறவிடுகின்றோம் மாயைக்குள். அதுக்கு அதை தடுப்பதற்கு முடியாத நிலை. ஆனால் கிரியா யோகத்தில் அன்றும் இன்றும் ஒரே நிலைதான், யோகம் ஒன்றுதான். அந்த யோகத்தில் நிற்கும்போது அன்றைய வாழ்க்கைக்கும் இன்றைய வாழ்க்கைக்கும் வித்தியாசமில்லை. ஏனென்றால் யோக முறை ஒன்றுதான். ஆகவே அந்த வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பம் இருக்குமேயாக இருந்தால், இந்த அன்பர் சொன்னதின்படி பிள்ளைகள் சிறிய வயதில் யோகம் பயின்றிருக்கின்றார்கள் எங்களுடைய சங்கத்தில் இங்கு கனடாவில். ஆகவே அவர்களுக்கு யோகம் பயிற்சிகள் தெரியும். விடயங்கள் தெரியாவிட்டாலும் ஆனால் அப்படி இருந்து கூட திருமண வாழ்க்கைக்குள் போனவுடன் அவர்களுக்குள் சண்டை சச்சரவு வருகின்றது என்று நீங்கள் எழுதியது ஐயா. என்னை பொறுத்தவரையில் உங்களிலும் உங்களுடைய மனைவியிலும் தான் இந்த பிழைகள் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடன் கதைக்கும் வரைக்கும் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை வாழ விட வேண்டும். அது கிடைக்கும் இன்பத் துன்பங்களை அவர்களே அதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்கின்றேன். உங்களுடைய மகளையும் மருமகனையும் நீங்கள் வெளியால் வாழ விட்டு பாருங்கள் ஒரு வருடம். என்ன வித்தியாசத்தை நீங்கள் காணப்போகின்றீர்கள்? ஆனால் இந்த குடும்பத்தை பிரியும் அளவுக்கு நீங்கள் விடக்கூடாது, பெற்றோர்கள் என்ற முறையில். ஆகவே நாங்கள் வாழ்ந்த காலகட்டம் இப்போது அல்ல, இல்லை. இருவரும் வேலைக்கு போகின்றார்கள், இருவரும் உழைக்கின்றார்கள். ஆகவே இருவரும் அதை சேர்ந்துதான் செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம், கிரியா யோகத்தில் படித்திருக்கின்றோம், சிவசக்தி தத்துவம் என்றே படித்திருக்கின்றோம். சிவன் பாதி, சக்தி பாதி. ஆனால் இருப்பினும் சிவன் இயக்குகின்றான், சக்தி இயங்குகின்றாள் என்று பார்க்கின்றோம். அதாவது சிவன் சிவனே என்று இருந்து கொண்டு சக்தியைக் கொண்டு இயக்குகின்றான். ஆகவே அதை கூட எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யவில்லை. எங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை சொல்கின்றேன். ஏன், எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்க்கையில் அந்த முறை இருந்திருக்கின்றது. எங்களுடைய அம்மா எல்லாம் எங்களுடன், நான் அவர்களுடன் சீவிக்கும் போது இடுப்பில் ஒரு சாவி கொத்தை வைத்து கொண்டு திரிவா வீட்டில். ஏன், அந்த வீட்டு பொறுப்பு அம்மாவின் கையில். என்ன வரவு வந்தாலும் அம்மாவிடம் தான் செல்லும். அந்த அம்மா குடும்பத்தை நிர்வகிப்பா, அப்பா உழைத்து கொண்டு வந்து தந்துவிட்டு அவர் சிவனே என்று இருப்பார். அதுதான் அந்த முறை, எங்களுடைய பெற்றோர்களின் முறை. எங்களுடைய முறையில் நாங்கள் அந்த ஆதிக்கத்தை கொஞ்சம் கூட எடுத்து விட்டோம். அந்த முறையில் விடாமல் அந்த சாவிக்கொத்து முறை மறைந்து விட்டது. அங்கு ஆணாதிக்கம் கூடிவிட்டோம் எங்களுடைய தலைமுறையில். ஆனால் இப்போது இருக்கும் தலைமுறையில், இப்போது இருக்கும் நிலையில் அது ரெண்டும் மூன்றும் சமனாகின்றது. சமன மீண்டும் இல்லை, சமனாகின்றது. அதுதான் இப்பத்தையான் வாழ்க்கை, பிள்ளைகளின் வாழ்க்கை. ஆகவே அது ஒரு விதத்தில் மிகவும் நன்று. சிவ தத்துவத்தில் பார்த்தாலும் சிவன் பாதி சக்தி பாதி என்ற பகுதியை மாத்திரம் எடுத்து பார்த்து விடுவோம். ஆகவே அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு இருவரும் பேசி பழகி யார் யார் என்னென்ன பொறுப்பை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு வாழ்வதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை பிரிக்காது என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் சொல்கின்றேன். நீங்கள் நேரில் வரும்போது இதை மீண்டும் விரிவாக பார்ப்போம். நன்றி. இந்த கேள்வியை நான் இந்த சத்சங்கத்தில் சிறிது பேச விரும்பியதற்குரிய காரணம், எல்லோருக்கும் இது ஒரு சிந்தனைக்குரிய விடயமாக இருக்கட்டும். ஏனென்றால் அதுதான் இந்த தற்போதைய உலகத்தின் நிலை. அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. அடுத்த கேள்வி ஒன்று வந்திருந்தது ஐயா. இந்த சத்சங்க, இன்னொரு அன்பர் கொடுத்திருந்தார் அந்த கேள்வி. இந்த சத்சங்கத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், ஆனால் திடீர் இது ஒரு கருத்து பரிமாற்றமே தவிர கேள்வி இல்லை ஐயா. திடீரென்று சென்ற வாரம் என்னுடைய வாழ்க்கையை நான் சிந்தித்தேன். இவ்வளவு காலமும் இருந்தேன், சிந்திக்கவே இல்லை. இங்கு படித்த அந்த அறிவுத்திறனை வைத்து வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தேன். இந்த உடலில், இந்த நிலையில், இந்த இடத்தில் நான் வாழ்கின்றேனே, இது எவ்வளவு, இதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கின்றதா எனக்கு கிடைத்த இந்த உடலும் இந்த இடமும் என்று பார்க்கும்போது, சைவ சித்தாந்தத்தில் எனக்கு தெரிய வந்த ரெண்டு விடயங்களை உற்று பார்த்தேன். ஒன்று, இந்த சமயங்கள், சமய வேறுபாடுகள், அகச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகப்புற சமயங்களில் நான் சைவத்தில் பிறந்திருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, நான் இந்தியாவில் பிறந்திருக்கின்றேன். ஆகவே இந்த சைவ சித்தாந்தத்தில் படித்த அடிப்படை அறிவுத்திறனை வைத்து எனக்கு கிடைத்த வாழ்க்கை இந்தியாவில் கிடைத்திருக்கின்றது. சைவ சமயத்தில் கிடைத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொன்ன முறைப்படி நாங்கள் அகவட்டத்துக்குள் இருக்கின்றோம் என்று சொன்னீர்கள் ஐயா, மையத்துக்கு கிட்டு. அப்படியொரு வாழ்க்கையை வைத்து கொண்டு சிந்திக்காமல் செயற்பட்டு கொண்டிருந்தேனே இவ்வளவு காலமும். அந்த சிந்தனை வரும்போதுதான் தெரிகின்றது எங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமான வாழ்க்கை என்று. ஆகவே இன்னொரு கோணத்தில் அதை நான் இன்னும் சிந்திக்க தொடங்கவில்லை. நீங்கள் சொல்லித்தந்த அந்த சைவ சித்தாந்த கருத்தின்படி சிந்திக்கும் போதுதான் அது நன்றாக இருக்கின்றது என்று இப்போது புலப்படுகின்றது. ஆகவே இதை பற்றிய வேறு கோண சிந்தனைகளும் உங்களிடமிருந்து கிடைக்குமா? இந்த அகப்புறச் சமயங்களை பற்றி பேசியிருக்கின்றீர்கள், சைவத்தை பற்றி சொல்லியிருக்கின்றீர்கள், கிரியா யோகத்தில் இந்த உடல்கள் எப்படி கிடைக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றீர்கள். இதைவிட வேறு சிந்தனைகள் உண்டா சிந்தித்து பார்ப்பதற்கு என்று இந்த அன்பருடைய கேள்வி. இதை ஒளிநாடா மூலம்தான் அனுப்பியிருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிட ஒளிநாடா. ஆகவே அவர் அவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றபடியால் இன்னும் சில விடயங்களை பார்த்து விடுவோம். இந்த உடல், நாங்கள் பிறந்த இடம், இவற்றை பற்றி நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இன்னும் ஒன்று படித்திருக்கின்றோம், பொருள் உலகம் சொல்லுலகம் என்று. இந்த உலகங்களை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது நாங்கள் பூலோகத்தில் வாழுகின்றோம். இந்த வாழ்க்கையை முடித்து நாங்கள் இந்த உடலை உதறும் போது 2 உலகங்களுக்கு சென்று மீண்டும் பூலோகத்தில் வந்து பிறக்கின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. பேராசிரியர் அதை சொல்லித்தந்திருக்கின்றார். அதாவது அந்த 2 உலகம் நாங்கள் எங்கு போகின்றோம், நரகம் சொர்க்கம். ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கு அந்த உலகத்திற்கேற்ற உடல் கிடைக்கின்றது. அந்த உடலில் இருந்து அந்த குறிக்கப்பட்ட நாட்களில் அவற்றை அனுபவித்து விட்டு, அனுபவம் என்றால் இன்பமும் துன்பமும், மீண்டும் பூலோகத்தில் மனித உடலில் வருகின்றோம் எங்களுடைய உடல். ஆகவே இப்படியான உலகத்தை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் இந்தியாவில் இருக்கின்றீர்கள் என்று சொல்லியிருக்கின்றீர்கள், அங்கிருந்து தான் அந்த கேள்வி வந்திருக்கின்றது எனக்கு உங்களை தெரிந்தபடியால். ஆகவே நாங்கள் பிறந்த இடம், இந்த எடுத்த உடல் மிகவும் அருமையான உடல் என்பதை உணர்ந்திருக்கின்றீர்கள். அதற்கு மேலாக கிரியா யோகத்தை பற்றி நீங்கள் அது குறிப்பிடவில்லை. சத்குரு கிரியா பாபாஜி எங்களுக்கு கிடைத்தது அதற்கு மேலொரு படி. ஆகவே இந்த சொல்லுலகம் பொருளுலகம் என்று நீங்கள் பார்க்கும்போது இந்த பூலோகம் முழுக்களுமே பொருளுலகமாக இருக்கும்போது சொல்லுலகம் என்பது பல என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார், சொல்லுலகம் பல, பொருளுலகம் உண்டு. ஆகவே இந்த சொல்லுலகம் என்று பல என்று ஏன் வருகின்றதென்றால், இந்த உலகத்தில் வாக்குகளால் தான் இந்த சொல்லுலகம் இயங்குகின்றது. இந்த வாக்குகள் பல, இந்த வாக்குகள் மூலம்தான் எங்களுக்கு இந்த அறிவு நூல்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது. அதே நேரம் இந்த வாக்குகள் மூலமாகத்தான் கெட்ட விடயங்களும் கிடைக்கின்றது. பல சண்டைகள் வருகின்றன, கொலைகள் நடக்கின்றது, கொள்ளைகள் நடக்கின்றது. இப்போது என்னுடைய ஊரை இங்கு எடுத்துக்கொள்வோம், டொரண்டோ என்று நாங்கள் இருக்கும் வீடு அமைந்திருக்கிற இடம். இந்த டொரண்டோவில் நாங்கள் பேசும்போது எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் இருக்கும் இடம் ஒரு பாதுகாப்பான இடம் என்று சொல்லுவோம், சேஃப் ஜோன் என்று ஆங்கிலத்தில். ஆனால் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கால் போனால் பேட் ஜோன் இருக்கின்றது, அது கொஞ்சம் பாதுகாப்பற்றது. அதற்குரிய வித்தியாசம் என்ன? அந்த 2 கிலோமீட்டருக்கு அங்கால் போனவுடன் அந்த இடத்தில் வாழும் மக்கள் கொள்ளை, கொலை, தீய பழக்கங்கள், வாக்குகள் சரியாக பாவிப்பதில்லை, சொல்லுகள் பிழைக்கச் சொல்லுவார்கள், அப்படியான இடங்கள் உண்டு. ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எங்களுடைய இடத்தில் தான் பாடசாலையில் விட்டும் மற்றவர்களுடன் பழக விட்டும் கவனமாக வளர்த்து கொண்டிருந்தோம், வளர்த்தோம். ஏனென்றால் நாங்கள் உலகத்தை பிழை சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது பொருள் உலகம் ஒன்றாக இருந்தாலும் சொல்லுலகம் வித்தியாசம். அதுக்கு இன்னும் உதாரணமாக சொல்ல போனால், இந்தியாவில் ஒரு கோயில், ஒரு பெரிய கோயில் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், சிதம்பர கோயில். அந்த கோயில் உலகத்தின் மையம் எல்லோருக்கும் தெரியும். அந்த கோயிலில் பரம்பொருள் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் உலக இயக்கத்திற்கு. அப்படியான கோயிலுக்கு பக்கத்தில் சாதகர்களும் உண்டு, சாக்கடைகளும் உண்டு. ஆகவே அவைதான் சொல்லுலகங்கள். ஆகவே நாங்கள் சிதம்பரத்தில் இருக்கின்றோம், சைவ சமயத்தில் பிறந்து விட்டோம் என்றால் அது மாத்திரம் காணாது. அந்த சிதம்பரத்திலேயும் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பது மிகவும் முக்கியம். சொல்லுலகத்தை பொறுத்தவரையில் அந்த சாக்கடைகள் அப்படியான இடத்தில் அந்த நாட்டில் அந்த நகரத்தில் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இறைவனை உணர முடியாது. அதே நேரம் ஒரு சொல்லுலகம் நல்லாக இருக்கக்கூடிய இடம், அந்த சொற்கள் நல்லாக இருக்கக்கூடிய இடம், அந்த சமுதாயம் நல்லா இருக்கக்கூடிய இடம், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் இறை உணர்வு கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவேதான் எங்களுடைய பிறப்பு நகரத்தின் பெயரை மாத்திரம் வைத்தது அல்ல என்று இந்த அன்பர் சொன்னதற்கு மேலதிகமாக எதை சிந்திக்கலாம் என்பதற்கு நான் அவருக்கு சொல்கின்றேன். ஏனென்றால் அவர் இருக்கும் இடத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் இருக்கும் இடம் கோவில்களுக்கு பக்கமாக இருந்தாலும், பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு பக்கமாக இருந்தாலும், நீங்கள் தற்போது வசிக்கும் இடத்தில் இருக்கும் சொல்லுலகம் என்று சொல்லப்படும் விடயம் எப்படி இருக்கின்றது என்பதுதான் உங்களுடைய இறை உணர்வின் அர்த்தமாக இருக்கும். அது கூட உங்களுடைய பலன்களை வைத்தே அமைந்திருக்கும். ஆகவே நீங்கள் நல்லொரு இடத்தில் பிறந்திருக்கின்றீர்கள், சைவ சமயத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் என்றாலும் உங்களுடைய வினை திறனுக்கேற்ற, பழைய வினைக்கேற்ற உங்களுக்கு அடைந்த இடத்தில் எப்படியான சொல்லுலகம் இருக்கென்பதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்று இந்த அன்பருக்கு ஒளிநாடா மூலம் அனுப்பின கேள்விக்கு பதில் சொல்கின்றேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி பார்க்கலாம் நேரம் இருக்கின்றபடியால். அது என்னவென்றால், எங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மையை ஐயா எவ்வாறு உணரலாம் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. அவர் பாபாஜியின் இறைத்தன்மையைத்தான் கேட்டு எழுதியிருக்கின்றார். நான் பொதுவாகவே பேசுவோம். எங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மையை எவ்வாறு உணரலாம் என்றது கேள்வி. அதற்கு சிறிய விடயத்தை பதிலாக பார்ப்போம். முதலாவதாக ஒன்றை நாங்கள் நினைக்க வேண்டும். பரம்பொருள் எங்களுடன் தான் இருக்கின்றான் என்பதை நாங்கள் கேள்வி மூலம் கேட்டு வைத்திருக்காமல் அதை உணரத் தொடங்க வேண்டும். அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டும். அதாவது நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உண்மைதான். அதை நாங்கள் கேள்வியில் போட்டுவிடக்கூடாது. ஆகவே அதான் முதலாவது பகுதி. இறைவன் எங்களுடன் தான் இருக்கின்றான், ஆன்மாவில் தான் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து விட்டால் எங்களுக்குள் இருப்பதை எப்படி உணரலாம் என்ற அடுத்த கட்ட விடயத்தை நாங்கள் சிந்திக்கலாம். ஆகவே முதல் கட்டம், இறைவன் எங்களுடன் தான் இருக்கின்றான், ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்றான் என்பதை உணரத் தொடங்கிவிட்டோம் என்றால் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை அடுத்ததாக எங்களுடைய செயல்களை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். இது நான் சொல்லவில்லை, பேராசிரியர் சொல்லித்தந்த விடயங்கள் சைவ சித்தாந்தத்தில். எங்களுடைய செயல்களை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். எப்படியான செயல்கள் செய்து கொண்டு வாழ்கின்றோம், எப்படி இருக்கின்றோம்? ஆகவே அந்த செயல்களை நாங்கள் உற்று நோக்கும் போது எங்களுடைய இறத்தன்மை எந்த அளவில் இருக்கின்றது என்பதை நீங்கள் கேட்டதற்கு ஒரு பகுதி விடையாக தருகின்றேன். நாங்கள் உணரத் தொடங்கலாம். எங்களுடைய செயல்கள் நற்செயலாக இருந்தால் கூடுதலானது, எங்களுடைய இறைத்தன்மை கூடுதலாக இருக்கின்றது, நடக்கின்றது. எங்களுடைய செயல்கள் பாதி நற்செயலும் பாதி கூடாத செயல்களும் நாங்கள் செய்து கொண்டு வாழ்கின்றோம் என்றால் எங்களுடைய இறத்தன்மை அதற்கேற்ற மாதிரித்தான் செயல்படுகின்றது. முழுமையாகவே நாங்கள் கெட்டவர்களாகத்தான் வாழ்கின்றோம் என்றால் இறத்தன்மையே நாங்கள் உணர முடியாது. அதுதான் பதில். ஆகவே எங்களுடைய செயல்களை வைத்துத்தான் எங்களுடைய இறத்தன்மையை நாங்கள் உணர வேண்டும். அந்த இறத்தன்மை எல்லோரிடமும் இருக்கின்றது. ஒரு கொலைகாரனிடமும் அந்த இறத்தன்மை இருக்கின்றது, எங்களிடமும் இருக்கின்றது, எல்லோரிடமும் இருக்கின்றது. அதுதான் அந்த அடிப்படை கருத்து சைவ சித்தாந்தம். ஆகவே எங்களிடம் அதுக்கு கண்ணதாசனின் ஒரு பாட்டல் கூட இருக்கின்றது. இறைவன் பாதி மனிதன் பாதி, சாரி, மனிதன் பாதி விலங்கு பாதி ஆன இந்த உடற்கலவை என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. அதாவது மனிதத்தன்மையும் இருக்கு, விலங்குத்தன்மையும் இருக்கின்றது. அந்த மனிதத்தன்மை மேலோங்கி இருக்கும்போது நல்ல தன்மைகள் அங்கு இறைவன் இருக்கின்றான் என்பதை உணரலாம். இறைவன் எப்பவும் இருக்கின்றான், அதை மறந்துவிடக்கூடாது. விலங்குத்தன்மை மேலோங்கி இருக்கும் போது அங்கு இறைவன் இருந்தாலும் மறைக்கப்படுகின்றான். அதைத்தான் நாங்கள் படலம் என்று சொல்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அந்த படலம் என்ன படலம்? ஆணவ படலம். ஆணவத்தால் மறைக்கப்பட்டிருக்கின்றோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த கேள்விக்குரிய இன்றைய பதிலாக கொண்டு வருகின்றேன். அதற்கு ஒரே ஒரு விடயத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். மாணிக்கவாசகரை கொண்டு வந்து விடுகின்றேன். இறுதியில் அவருடைய பாடல், பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று பாடுகின்றார். அந்த உள்ளொளியைத்தான் நாங்கள் பெருக்க வேண்டும். அந்த உள்ளொளி என்பதுதான் இறையொளி. அது சைவ சித்தாந்தத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அருளாளர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அந்த உள்ளொளி எல்லோரிடமும் உண்டு, ஒருவருக்கும் இல்லை என்பது இல்லை. ஆனால் எங்களுடைய அறிவுத்திறன் ஆணவ மலத்தால் நாங்கள் மறைக்கப்பட்டிருக்கும் விடயம், ஆணவ மலம் என்று சொன்னால் அறிவுத்திறன், அறிவுத்திறன் மறைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மலத்தால். அதை வைத்துத்தான் எங்களுடைய இறைத்தன்மையை நாங்கள் உணரலாம் என்று இந்த அன்பருடைய கேள்வியை சிறிது விஸ்தரித்து சைவ சித்தாந்தத்துடன் சேர்ந்து கிரியா யோகத்துடன் சேர்ந்து என்று பார்த்திருக்கின்றோம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நம, ஓம்.
இன்றைய சத்சங்கம் வழங்க போல கேள்விப்பதற்கான சத்சங்கமாக அமைந்தது. அதில் மூன்று கேள்வி அடக்கம் மிக சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டது. அதில் முதலாவது கேள்வி அடக்கம், குடும்பத்தில் இருக்கின்ற அந்த கேள்விக்கு சுருக்கமாக தெளிவாக எல்லாம் திருவள்ளால் தான் நடைபெறுகின்ற தெரியாத போது அது உலகில் நடக்கும் எல்லாவற்றும் அமைதியின்மை எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதையும், முக்கியமாக திருவள்ளால் தான் எல்லாம் நடைபெறுகின்ற உணரும் தன்மை வரும்போது அது தெளிவாக என்ற கருத்து விளக்கப்பட்டது. அடுத்து ஒருவருடைய வாழ்க்கையில் இரண்டாவது கேள்விக்கும் சேவசத்தை பிறந்தது அது பற்றிய விளக்கத்துக்கும், அவர்களின் அறிவுத்திறன்படி ஏற்கனவே இரண்டாவது கேள்விக்கு கூறப்பட்ட பதில்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு கடைபிடிக்கலாம், அதாவது நாங்கள் சைவ சமயத்தில் இருக்கின்றோம் அதை எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்பதற்கு மிகவும் சான்றாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இன்றைய சத்சங்கத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளின் பதில்களை எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அறிவுத்திறனை கூட்டலாம் என்பதற்கு பயன்படுத்த வேண்டும். அடுத்து மூன்றாவது கேள்வி, எங்களுக்குள் இருக்கும் தன்னை எப்படி உணரலாம் என்பதும், அதற்கும் முதலில் பரம்பொருள் எங்களுடன் இருக்கின்றார் என்பதை உணர வேண்டும். அடுத்து எங்களுடைய செயல்களை நாம் உற்று நோக்குமானால் எங்களுடைய செயல்களை வைத்துத்தான் நாங்கள் நம்மளை உணரலாம் என்ற தெளிவுநிலை வரும்போது அது சாத்தியப்படுகின்றது என்பதையும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் இத்தகைய பதில்கள் சத்சங்கத்தில் கூறப்பட்டவை ஒரு முறையில் நாங்கள் சிந்திக்கும் போது எங்களுடைய மனத்தில் தெளிவாக இல்லாவிட்டாலும் அதை திரும்ப திரும்ப அதற்குரிய இதை கேட்கும் போது சத்சங்கத்தில் கூறப்பட்ட விடயங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு திருத்தங்களை கொண்டவருக்கு உதவுவார் என்பதை உணரக்கூடியதாக இருக்கும். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
நன்றி ரவிணையா. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி உங்களுடைய சிறிது கருத்து பரிமாற்றத்திற்கு, அந்த கேள்விகளுக்குரிய பரிமாற்றத்தை சொன்னீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரும்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம் கார்த்திகேயனையா.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் ஒரு சிறப்பாக அமைஞ்சது. சைவ சித்தாந்தம் குள்ள நம்ம சைவ சித்தாந்தத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு வந்தாலும் இன்றைய சத்சங்கம் பேசல ஒரு ஒரு அருமையான ஒரு சத்சங்கம். எப்படி கேட்டீங்கன்னா, இந்த சைவ சித்தாந்த பேராசிரியரே சொல்லுவார், நம்ம இப்ப உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், உயிர்ல வாழல. ஃபர்ஸ்ட் உலகத்துல நம்ம வெல்லணும். அப்ப உலகத்துல வெல்லணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எப்படி உலகம் இருக்குது, நம்ம உலகத்துல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படி வாழணும் என்றதான் சைவ சித்தாந்தம் நமக்கு நெறிப்படுத்தி காட்டுது. ஆனா நெறிப்படுத்தி காட்டினானா அது உடனடியா அது செயலுக்கு கொண்டு வர்றதுன்றது சாத்தியம் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா பல நாள் பழகின ஒரு விஷயம் ஒரே நாள்ல மாத்த முடியாது, அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். அப்படி மாத்தத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து இத மாதிரி நம்ம பதில அறியணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேர் என்ன இன்னும் சைவ சித்தாந்தத்துல வந்து இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, குடும்பத்துல நடக்கிற விஷயம் தான். எல்லாம் ரைட்டு, குடும்பத்துல நடக்கிற விஷயம் தான். அதை நம்ம வந்து சரியான முறையில அதை வந்து நம்ம கையாள முடியாது. இந்த மாதிரி சைவ சித்தாந்தங்கள் படிச்சுட்டு இருக்கக்குள்ள பேராசிரியர் கொடுக்கிற உபமானம் மூலியமா சில விஷயங்களை நம்ம கையா உத்தி உத்தின்னு சொல்லுவாங்க, அதை கையாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு சைவ சித்தாந்தம் மூலியமா, பாபாஜி மூலியமா சைவ சித்தாந்தத்துல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த சத்சங்கம் இத மாதிரி விஷயங்கள் நம்ம பேசணும், குடும்பத்துல இருக்கிற விஷயங்களையும் பேசி சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும், சில விஷயங்களை விடாம அதை பாதுகாக்கணும், அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு புலப்படும். அந்த வகையில இந்த சத்சங்கம் ரொம்ப சிறப்பானது. இப்படிதான் இது இதுதான் இருந்தால்தான் நம்மளுடைய போற நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கிறோமா, எந்த விஷயத்த நம்ம தேவையில்லாத விஷயத்த விட்டுருக்கோம், எந்த தேவையில்லாத விஷயத்திலேருந்து மாறி இருக்கிறோம் என்ற ஒரு சுய பரிசோதனை நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்த பேராசிரியர் வந்து அடிக்கடி சொல்லியிருக்காரு எங்களுக்கெல்லாம். நீங்க வந்து புது அன்பர்கள் படிக்கிறதுனால இந்த விஷயம், பழைய அன்பர்கள் தான் ஒரு பக்குவத்தை இருப்பாங்க, இந்த பக்குவப்பட்டவங்க என்ன செய்வாங்க, வெளியில எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம கருத்து எடுக்க முடியாது. அப்ப பேராசிரியருக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி இப்ப வந்திருக்கிற அன்பர்களுக்கு இந்த மாதிரி நம்ம விஷயங்களை சொல்லி அவங்களை பக்குவப்படுத்தணும்ன்றது பேராசிரியர் இந்த வாட்டி வகுப்பு நடத்தக்குள்ள என்ன சொன்னாரு, போன வகுப்புல நான் நடத்துறதுக்கும் இந்த வருஷம் நான் வகுப்புல நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் சொல்லி அவர் ஒரு உற்சாகப்படுத்தினார். அதே மாதிரி நிறைய வித்தியாசங்களை நாங்க பாக்குறோம். அந்த வகையில இந்த சத்சங்கம் நல்ல சிறப்பு. அப்புறம் ஒரு அம்மையார் வந்து, நான் இந்தியாவில பிறந்திருக்கேன், நான் சைவ சமயத்துல இருக்கிறேன், பெரிய பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன், எல்லாம் கரெக்டான விஷயம் தான் அவங்க சொன்னது. அதுக்காக இன்னொருத்தவங்க மனசை பாதிக்கப்பட்டக்கூடாது. எங்க இருந்தாலும் நம்ம கிரியா யோகத்தை பொறுத்தவரையும் நீங்க சௌரியமா இருக்கலாம்ன்ற ஒரு வழிய பாபாஜி நமக்கு சைவ சித்தாந்தம் மூலியமா காட்டியிருக்காரு. அப்ப வந்து இந்தியாவில இருந்தா தான் அந்த இது கிடைக்கணும் இல்லை, எந்த நாட்டுல இருந்தாலும் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரியா யோக அமைப்புல இருந்து அந்த தொடர்புல இருக்கக்குள்ள நமக்கு அந்த வாய்ப்பு எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் யோகியாரே எடுத்துக்கலாம். இந்தியாவில இருக்கக்குள்ள ஒரு யோகியா இருந்துட்டு அமெரிக்காவுக்கு போகக்குள்ள யோகியா இல்லாம இல்ல, அமெரிக்காலையும் யோகியா இருந்தாரு, இந்தியாவிலயும் யோகியாரு யோகியா இருந்தாரு. காரணம் என்னன்னா அந்த நெறியில அவர் இருந்தார். அத வந்து மாணிக்க வாசகர் அழகா சொல்றாரு, சிதம்பரத்துல இருந்துட்டா பெருசு இல்ல, சிதம்பரத்துல சிவத்தோட இருக்கணும். அப்ப சிவத்தோட இருக்கணும்னா ஐயா ஒரு பாட்டு பாடினார், ஊனை உருக்கி உள்ளுளிய பெருக்கி. அதுதான் சைவ சித்தாந்தம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதே சிந்தனை, அதே அது ஒரு பெரிய விஷயம். நம்ம அதுக்கு தான் இப்ப முயற்சி பண்றோம், அதுக்கு தான் வித்து நம்ம போட்டுருவோம். இது ஒரு நாளைக்கு செடியாகி கொடியாகி மரமா ஆகி அது ஒரு நிலைக்கு வரும், அதுக்கு இப்ப உள்ள ஒரு வித்த போட்டுருவோம். அப்ப நம்ம கிரியா யோக சாதகர் எங்க இருந்தாலும் அதை பரிபூர்ணமா அனுபவிக்கலாம். இடம்தான் மாற்றமா ஒழிய மனம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான், உயிர் ஒரே உயிர் தான். ஆனா அதுவும் வினைக்கு ஈடா நடக்கும். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை, வினைக்கு ஈடா நடக்கும். அந்த வினையை நம்ம போக்க 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 எல்லா இடத்துலயும் இந்த விஷயம் நமக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்றது. அதுல இந்தியாவில கொஞ்சம் அதிக வாய்ப்பு கூட, இந்தியாவில இருந்துகிட்டே அந்த வாய்ப்பு நழுவுறவங்க எத்தனையோ கோடி பேர், சில ஒரு லட்சக்கணக்கான பேர் தான் இதை அனுபவிக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இழந்துதான் இருக்காங்க. காரணம் என்னன்னா வினைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வினையை போக்குறதுக்கு தான் நம்ம சைவ சித்தாந்தத்தை படிச்சு கிரியாய பயிற்சிகளை செய்து முன்னேறி வருகிறோம். அந்த வகையில எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க பாபாஜியை என்றென்றும் பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமை வளமை போல்தான் மீண்டும் பாபாஜி பெரம்பொருள் ஆசியுடன் கார்த்திகேயன் ஐயா மிகவும் அதை துல்லியமாக எடுத்து அதை மேலும் விரிவுபடுத்தி இன்னும் விளங்கக்கூடிய முறையில் சாதகர்களுக்கு என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதற்கு நாங்கள் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும் நன்றி சொல்வோம் எல்லோருமாக. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நமா.